நம்ம சிவபுராணம் இருக்கின்றது இல்லையா, சொல்ல போனால் இந்த கந்தர் கழிவெண்பா, அது நீங்க பார்த்துட்டு குமரகுரு சுவாமிகள் பாடிய கந்தர் கழிவு, அந்த கன்னிகளை பெற்றுள்ள கழிவெண்பா. சிவபுராணம் கன்னி கிடையாது, ஒவ்வொன்றும் சிங்கிள் லைன் ஒவ்வொன்றும், அது அப்படியே ரெட்ட ரெட்ட பேர் பேரா இருக்கும். கந்தர் கழிவெண்பா மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரே பாடலாம் நீண்டு போகும். ரொம்ப சுவையான ஒரு நூல் அது. அதுல வந்து திருமால் செய்த இந்த 1000 தாமரைகளால் கொண்ட தாமரைகளை கொண்டு அவர் செய்த வழிபாட்டில் தான் அந்த நூலே தொடங்குது. தேனார் கமலம் திருந்திய பூ 1000 கொண்டு ஆனாத அன்போல் அன்பால் அர்ச்சிக்கும் மேனாளில் ஆங்கதனில் ஒன்று ஆங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று அகன்றிடவும். 1000 பூக்களால் நாள்தோறும் வழிபட்டு வரும்போது ஒரு நாள் தெய்வீகமாக தெய்வ செயலாக ஒரு பூவானது மறைந்து விட்டது. இவர் சரியா எண்ணிட்டு வரார், சகஸ்ரநாம அர்ச்சனை பண்றதுனால அது சரியா அந்த நபர் எண்ணிட்டு வரார். இப்ப ஒரு பூ குறையுதே அப்படிங்கும் போது எதனால் அவர் தன்னுடைய, அப்ப அவர் என்ன செஞ்சாரும் உங்களுக்கு தெரியும், தம்முடைய ஒரு கண்ணையே அங்கு தாமரை பூவினிடத்திலே வைத்து அர்ச்சனை செய்தார் என்ற செய்தி திருமுறைகளிலே நிறைய நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எதனால் அப்படி செய்தார் என்ற காரணமும் உபதேச பகருடைய தான் பார்க்க முடியும். அதான் இன்னொரு சிறப்பு, ஒரு பூ குறைஞ்சது தெய்வ செயலா குறைந்தது, இவர் கவனக்குறைவா தவற விடல, அந்த செய்தியும் அங்க சொல்லியிருக்குது. எதற்காக அந்த தாமரை பூ வைக்க வேண்டிய இடத்துல தம்முடைய கண்ணை வைக்கலாமா, என்ன நோக்கத்தில் அது செய்தார் அப்படிங்கும் போது அங்க கண்ணப்ப நாயனாருக்கு அந்த இடத்துல எப்படி சிந்தனை வந்தது, அது கண்ணு எம்பெருமான் கண்ணிலிருந்தே குருதி வந்ததுனால கண்ணுக்கு கண் அப்படின்னு ஒரு மொழி அவர் கேட்டிருக்காரு, ஊனுக்கு ஊன்னு. அவர் வேற எதுவும் படித்ததில்லை, அந்த மாதிரி சூழல்ல அவர் தோன்றல, ஆனா கண்ணுக்கு கண் ஊனுக்கு ஊன் ஒரு கருத்து கேட்டிருக்கிறார். அந்த கருத்துப்படி அவர் செய்தார். அந்த கேள்வி ஞானம் அங்க அவருக்கு துணை புரிஞ்சது, இவருக்கும் அதுதான் துணை புரிஞ்சிருக்குது. அது ஒரு ஒற்றுமை என்னவென்றால், தம்முடைய கண்ணை உலகத்தார் வந்து தாமரையோடு சேர்த்து, தம்முடைய கண்ணுக்கு உலகத்தார் தாமரையை ஓமையாக சொல்லி வருவதை திருமால் அறிந்துள்ளார். ஆகவே யாவரும் தம்முடைய கண்ணை தாமரையோடு ஓமித்து சொல்வதனால் இந்த தாமரையை வைக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய கண்ணை வைக்கலாம் என்று சொல்லி வைத்து வழிபட்டார். ஆனால் கண்ணப்ப நாயனாருடைய செயலை ஒத்தே இருக்கின்றது. என்ன வேறுபாடு என்றால், இங்கு ஒரு பேச்சினை வேண்டி ஒரு வரத்தினை வேண்டி இந்த செயல் செய்யப்பட்டுள்ளது, அங்கு கண்ணப்ப நாயனார் எதையுமே வேண்டவில்லை இல்லையா. பெருமானுக்கு இப்படி ஆகிவிட்டதே, இது எப்படியாவது இது நிற்க வேண்டுமே, இதற்கு என்ன செய்வது என்ன செய்வதுன்னு பரிதவித்து கடைசியில் அதை வைத்த உடனே வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கல. அங்க ரத்தம் நின்றது அவருக்கு பெரிய ஆனந்தம். அந்த தன்னுடைய தனக்கு நேர்ந்த நிலையை பற்றி ஒரு சிறிதும் கவலைப்படாமல், வேறு எதையும் தனக்காகவும் வேண்டாமல், அப்படி ஒரு அன்பிலே இருந்தார். அது இங்க வந்து ஒன்றை வேண்டி செய்தார். வேண்டி செய்தாலும் வழிபாடு என்ற முறையில் இதுவும் ரொம்ப சிரத்தையான வழிபாடு தான் இல்லையா. ஆகவே இதுபோல சிவ வழிபாடு செய்ததை அந்த பங்கயம் வைக்க வேண்டிய இடத்தில் தன்னுடைய கண்ணை வைத்து அவர் சிவ வழிபாடு செய்துள்ளார், அதனால் அவர் தம்முடைய காத்தல் தொழிலே சிறந்து விளங்குகின்றார் என்ற கருத்து நம்முடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே பங்கயக்கண் என்று ஒரு அடைமொழி கொடுத்துள்ளார். அவருக்கு மட்டும் அடைமொழி. அதனால அந்த ஒரு செய்தியை நம்ம ஆசிரியருடைய திருவுள்ளத்தை இந்த மாதிரி பாடல்ல உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன அடைமொழிகளால் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த மாதிரி இடங்கள் ஆங்காங்கு வருகின்றன, பங்கயக்கன் மாயன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே இங்க இந்த இடத்துல வந்து என்னென்ன திருமாலும் திருமாலாக இருந்தாலும் சரி, அந்த மகாவிஷ்ணுவும் சரி, சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் அந்த தொழிலை செய்கின்றார் என்பது ஒன்று. இரண்டாவது, அவர் சிறந்த சிவபக்தராக இருந்திருக்கின்றார் என்ற செய்தியும் இவங்க சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் எட்டாதவராக சிவபெருமான் இருக்கின்றார்னு சொல்லி நம்ம தேவாரங்க திருவாசகம்லாம் சொல்கின்றதே இல்லையா, அதுவும் திருவாசகம்லாம் வந்து வன்மையாக கண்டித்து கூட சில இடங்களிலே பாடியிருக்கின்றாரே என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய நிலைக்கு அவர்கள் அப்படி பாடுவார்கள், அவர்களுடைய நிலைக்கு அவர்கள் பாடுவார்கள். ஞானிகள் அப்படி செய்யலாம். இங்கேயும் ஆசிரியர் வந்து சிவபெருமான் இவர்களுக்கு மேலானவர் என்பதுதான் இங்கேயும் ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார், அதிதெய்வத்தில் தான் வச்சிருக்கிறார். ஆனா நாம் வந்து அவர்களைப் போல் இகழ்ந்துரைக்க கூடாது, ஏன்னா அவருடைய நிலையை இங்கு காட்டிவிட்டார். கண்ணையே தாமரையாக வைத்து வழிபட்டவர், அப்படி வழிபாடு நம்ம எந்த நோக்கத்துக்காகவும் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னும் பக்கம் வரவில்லை. ஆக அவர்கள் அவ்வளவு செய்தாலும் காமிய வழிபாடு என்ற நோக்கத்தில் தான் செய்துள்ளார்கள். ஆகவே அனைத்து பற்றையும் விட்டு சிவபிரான் அருள் ஒன்றையே வேண்டியிருக்கின்ற நம்முடைய சமயாச்சாரியர்கள் இந்த வழிபாட்டை அவர்கள் வந்து பெரிதாக புகழ மாட்டார்கள் இல்லையா. என்ன இருந்தாலும் இது காமிய வழிபாடு என்ற நோக்கில் தான் சொல்வார்கள். வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் என்று சொல்வார்கள், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தாம் அந்த பதவிகளிலே நன்கு அதிகாரம் செலுத்திக் கொண்டு தாம் அந்த பதவி அதிகாரத்திலே இருக்கும் பொருட்டுத்தான் வானவர்கள் சிவபெருமானை வாழ்த்துவார்கள் ஆனா நான் வந்து எதற்காக வாழ்த்துகிறேன், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான், யானும் உன்னை பரவுவனே. இந்த பிறவி எனக்கு வேண்டாம், ஏன்னா உன்னை விட்டு என்னை பிரித்து வைக்கின்றது, எனக்கு உன் திருவடி பேர் தான் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வேண்டுகின்றேன். யார்கிட்ட அப்படி வேண்டார், யார வேண்டுனா எல்லா பேர்களையும் பெறலாமோ அந்த பெருமானிடம், யார வேண்டுனா எந்த பதவியும் கொடுப்போரோ எந்த அதிகாரத்தையும் பெற முடியுமோ, யார வேண்டுனா எல்லா செல்வங்களையும் பெற முடியுமோ, அந்த பெருமான்ட்ட போய் எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம், உன் திருவடி பேர் தான் வேண்டும் என்று வேண்டுவது எவ்வளவு சிறப்பு. அதனால அப்படி அந்த நிலையில் இருப்பவர்கள் இந்த தெளிவு தேவர்களுக்கு இல்லையே என்று சொல்லி அந்த ஆதங்கத்திலே அவர்கள் கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி என்றெல்லாம் சொல்வார்கள். அதாவது அவர்கள் வந்து அந்த பிறவி பயனை முழுமையாக பெற்றுவிட்டவர்கள் சமயாச்சாரியர்கள். அப்போ அதற்கு அந்த பயனை பெறுவதற்கு முயலாமல் இப்படி தேவலோக பேர்களை மட்டுமே இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் சொல்வார்கள். ஒரு பரீட்சை எழுதின பயனை முழுமையா ஒரு மாணவன் பெற்றிருக்கான்னு வச்சுக்கோ, நூற்றுக்கு நூறு எடுத்துட்டான், இருநூறுக்கு இருநூறு எடுத்துட்டான் ஒரு மாணவன், அவன் ஒரு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் குறைஞ்சவனை பார்த்தா அவனுக்கு என்ன தோணும் இல்லையா, ஏப்பா 85 மார்க் எடுத்துட்டானா, அவனுக்கு தோணாது 15 மார்க்க விட்டுட்டானே என்றுதான் அவனுக்கு தோணும் இல்லையா. அப்போ அந்த மாணவன் இந்த மாணவனை இகழலாம், என்ன ஆமா 15 மார்க்க விட்டுட்டு நிச்சுதான் பார் அப்படின்னு இகழலாம் இல்லையா. நானும் இகழறேன் வச்சுக்கோங்க, நீ ஏன் இவர் இழந்திருந்தாருல, அதனால நானும் இழந்தேன். அவர் எத்தனை மார்க் எடுத்தாரு, அவர் நூற்றுக்கு நூறு எடுத்திருக்கிறாரு இல்லையா, அவர் 15 மார்க்க தவற விட்டோன்னு எழுதுறாரு. அம்மா நீங்க எத்தனை மார்க்கு, நான் 7 மார்க்கு. நீங்க என்னையா, அவர் தவற விட்ட மார்க்கு 15 அதையே எடுக்கல, நீங்க போய் 85 மார்க் வாங்குறோம் இகழறீங்களே அப்படின்னு தானே என்ன பார்த்து திரும்ப கேட்பாங்க இல்லையா. ஆகவே நம்மை பொறுத்தவரை சிவபெருமான் பரம்பொருள், மற்றவர்கள்லாம் தேவர்கள், சிவபெருமான் அருளாலே அந்த பதவியில் இருப்பவர்கள். ஆனால் நம்மினும் ஒரு பெரிய நிலையில் அவர்கள் இருப்பவர்கள். நாம் சிவபெருமான் ஒருவரையே ஒருமித்து சிந்தை ஒருமித்து வழிபட்டால் நாம் அந்த எல்லா தேவர்களுக்கும் மேலான நிலையை அடையலாம். அதற்கு நம்முடைய தேவார திருமுறைகளை நாம் துணை கொள்ள வேண்டும். அதான் குருமகாசினிதானம் அவர்கள் சொல்வார்கள், என்னவென்றால் அந்த அதிகாரி பேதம் என்று ஒன்று உள்ளது, யார் யார் எந்தெந்த முறையிலே கருத்துக்களை சொல்லலாம் என்று ஒரு அதிகாரி பேதம் உள்ளது. இந்த அதிகாரினா என்னன்னா அந்த இடத்துல ஆபீசர்னு பொருள் இல்லை. இப்போ தற்கால தமிழ்ல வந்து இந்த ஆபீசர்னு சொல்ற இடத்துல அதிகாரி, அதுவும் கூட இப்ப தமிழ்நாட்டிலாம் அப்படி அதிகாரிங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது, அலுவலர்ங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. அந்த அதிகாரம் அப்படி வெளிப்படையா வரக்கூடாது அப்படிங்கறதுனால அலுவலருங்கிறாங்க. என்னாலும் பேச்சு வழக்கில் அதிகாரின்னா இருக்கு, அலுவலர்னு பேச்சு வழக்கில் வரல இல்லையா, அதிகாரிகள் வந்தாங்க போனாங்கன்னு சொல்றாங்க ஆபீசர்ங்கிறதுக்கு. ஆனா நம்ம சாஸ்திரங்கள்ல நம்ம நூல்கள்ல அதிகாரின்னு வந்தா அங்க ஆபீசர்னு பொருள்ல வரல. அதிகாரின்னு என்னன்னா தகுதி உடையவர், குவாலிஃபைடு பர்சன், குவாலிஃபைடு பர்சன் அப்படிங்கறதுல அந்த இடத்துல. இப்போ எம்ஏ படிக்கிறதுக்கு குவாலிஃபைடு பர்சன் யாரு, பிஏ முடிச்சவர் எம்ஏ படிக்கிறது குவாலிஃபைடு, அந்த மாதிரி அர்த்தத்தில் வருது சரியாக. இவர் இப்படி 5 வருஷம் இன்னும் அந்த என்ன அந்த திருமாலுடைய பெயருக்கு மட்டும் பங்கயக்கன் அப்படின்னு சொல்லி அடைமொழி கொடுத்ததுனால இந்த கொஞ்சம் விளக்கம் இருந்தது சரி. அதிதெய்வங்களோட பெயர்ல திருமாலுடைய பெயருக்கு மட்டும் அடைமொழி கொடுத்திருக்கின்றார். தொழில்களை பாருங்க, அந்த இடத்துல எந்த தொழிலுக்குமே அடைமொழி கொடுக்கவில்லை. படைப்பன் அதாவது நான்முகன் படைப்பார், இவர் வந்து அடிப்பன் காப்பார், அவர் துடைப்பன் துடைப்பன் அதாவது சங்காரத்தை செய்வார், சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம், சதாசிவர் அருளர் தொழிலை செய்வார் அப்படின்னு அந்த தொழில்களுக்கு அடைமொழி கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு தொழிலுக்கு மட்டும், இது திரோபாவம் அதாவது மறைத்தல் தொழில், திரோபாவம் என்பது மறைத்தல் தொழில். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர். இந்த திரோதான தொழிலுக்கு மட்டும் காரணம் சொல்றார், திடப்பெறவே, திடப்பெறுவதற்காக மறைத்தல் தொழிலை ஈசர் செய்கின்றார். யார் திடப்பெறுவதற்காக, அவர் திடப்பெற்றுட்டார், மகேசர் அவர் திடமாகத்தான் இருக்கிறார், அவர் திடப்பெறணும் அவசியம் இல்லை. யார் திடப்பெறுவதற்காக, உயிர்களாகிய நாம் திடப்பெறுவதற்காக, திடமாக இருப்பதற்காக நம்மிடத்திலே என்ன செய்கின்றார், அந்த மறைத்தல் தொழிலை செய்கின்றார். இப்ப மறைத்தல் தொழில் மட்டும் ஏன் அப்படிங்கிற அந்த காரணம் விளங்கிக் கொள்வது கொஞ்சம் அரிது. சைவ சித்தாந்தம் படித்து வருபவர்களுக்கு அதனுடைய சிரமம் நன்றாகவே தெரியும். நானும் ஆரம்பத்தில் சைவ சித்தாந்தம் பாடம் கேட்கும்போது மற்ற தொழில்கள் விளங்கிய அளவுக்கு இந்த மறைத்தல்ங்கிற தொழில் வந்து அவ்வளவு எளிதாக விளங்கவில்லை. அந்த பெயருக்கு ஏற்றபடிதான் இருக்கு, அந்த கான்செப்டும் விளங்கிக் கொள்ள முடிவதற்கு பேரே மறைத்தல்னு இருக்குது, அதனுடைய பொருளும் ரொம்ப ஆழமா மறைந்து இருக்கின்றது. ஆகவே அதை நாம ஓரளவுக்கு தெளிவுபடுத்துவோம், தெளிவுபடுத்துவோம்னா ஒரு பெரிய கட்டுரை எழுதி கூட தெளிவுபடுத்தலாம். ஒரு சின்ன அடைமொழி கொடுத்து தெளிவுபடுத்திட்டார். ஆசிரியர் சுருக்கமாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும், இவர்களெல்லாம் நம்ம எப்படி பாராட்ட முடியும்? பாராட்டுறதுக்கு அடியனுக்கு என்ன தகுதி இருக்கிறது இல்லையா? ஒரு சாதாரண கவிஞர் நூல் செய்திருந்தாருன்னா சரி பாராட்டலாம், புலமையாளர் செய்திருந்தா. அருளாளர்களை நாம் எப்படி பாராட்ட முடியும்? அவருடைய கருணையை தான் எண்ணி போற்றணும். நம்முடைய ஆதினத்திலே தமிழ் பயின்ற பெருந்தகையார் தமிழ் தாத்தா டாக்டர் உவேசா அவர்கள், அவர்கள் ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்தார்கள். மகா மகோபாத்தியாய அப்படின்னு ஒரு விருது கொடுத்தார்கள். அதாவது மகா மகா உபாத்தியாய, உபாத்தியாயங்கிறது ஆசிரியர், பெரும் பெரும் ஆசிரியர் என்ற ஒரு இதுல மகா மகா உபாத்தியாயங்கிறதுல மகா மகா மகோபாத்தியாயன்னு கொடுத்தாங்க. அந்த விருது பெற்ற தினத்தில பல பெரியவர்களும் சேர்ந்த ஒரு விழா எடுத்து அவரை பல பல பாராட்டினார்கள். அப்ப இருந்து அறிஞர் பெருமக்கள்லாம் ஒருவரும் வந்து உவேசாவுடைய தமிழ் புலமையையும் அவருடைய பதிப்பு திறமையையும் எல்லாத்தையும் பெரிதாக புகழ்ந்து சொன்னார்கள். அத்தனை சிறப்புக்கும் அவர் உரியவர் தான். அந்த கூட்டத்தில் பாரதியாரும் இருந்தார். அவர் வந்து கவிதை சொல்லி அங்க அந்த பேச்சாக பேசாமல் கவிதையாக படித்தார். அப்போ வந்து என்னன்னா அவர் ரொம்ப வித்தியாசமாக தொடங்கினார். எல்லாரும் பாராட்டுற மாதிரி பாராட்டாம அதுக்கு நேர் மாறாக அவர் தொடக்கமே நேர் மாறானதாக இருந்தது. என்ன அப்படின்னா, என்னையா பெருசா போட்டு புகழறீங்க இந்த சாமிநாத புலவர அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் சொன்னார். அப்ப புகழக்கூடாது என்பதருடைய கருத்தா அப்படின்னா, அவர் நயம் கவிஞர்கள் எதுவும் நயமா சொல்வார்கள். என்ன அப்படின்னா, யாராவது வந்து சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றான் அப்படின்னு யாராவது வியந்து பாராட்டுவது உண்டா? காலையில வர்றோம், என்ன நம்ம நண்பர் ஒருத்தரை பாக்குறோம், சார் கொஞ்சம் நெருங்க ஒரு விஷயம் அப்படிங்க, என்ன என்ன சொல்லுங்க, சூரியனை பாருங்க சார் என்ன பிரகாசமா இருக்குன்னு சொல்ற, அவர் என்ன நினைப்பார், அவர் என்ன, இதெல்லாம் ஒரு விஷயம் ஐயா, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அது அதனுடைய இயல்பு தானே, இப்படியே அடுத்தாலும் மலையை பார்த்து எவ்வளவு பெருசா இருக்கு இப்படி ஒவ்வொன்னா சொல்லாதீங்க நான் போயிட்டு வரேன்வர் இல்லையா? இது அந்தந்த பொருளுக்குரிய சிறப்பு. தேன் எவ்வளவு தித்திப்பாக இருக்கின்றது, தேவர்கள் எல்லாம் அமுதம் உண்டு எப்படி ஒரு சிறப்பான ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள் அப்படின்னு யாரும் வந்து வியந்து பாராட்ட மாட்டார்களே. அப்படி இருக்கும்போது இந்த சாமிநாத புலவர் இப்படி ஒரு விருது பெற்றதுக்கு மட்டும் வியந்து பாராட்டுவது என்ன இருக்கின்றது? அந்தந்த பொருள்களின் இயல்பு அப்படி, அது மாதிரி இவருடைய இயல்பு இப்படின்னு சொல்லி பாராட்டதான் செய்தார். அவர் நயமா சொன்னார், செம்பருதி ஒளி பெற்றான் பைநரவு சுவை பெற்று திகழ்ந்தது, ஆங்கன் உம்பரலாம் இரவாமை பெற்றனர் என்று எவரேகோல் உவத்தல் செய்வார், கும்பமுனி எனத்திகளும் சாமிநாத புலவன் குறைவில் சீர்த்தி பம்மலுறப் பெற்றனேல் இதற்கென்கோல் பேருவகை படைக்கின்றீரே. இதுக்கு பெருசா மகிழ்ச்சி கொடுத்து கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லி அது ஒரு எதிர்மறையாக சொல்லியே ஒரு பாராட்டுவது அது கவிஞருடைய வித்தை. அது இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்களையே வந்து பாராட்டும் போது அவர்களை நம்ம வந்து பாராட்டுகின்ற நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றார்கள் அறிஞர்களையே சொல்லும் பொழுது அருளாளர்களை நாம் எப்படி பாராட்டுவது? இருந்தாலும் சொல்ல வேண்டியுள்ளது, பெரிய ஒரு கட்டுரை எழுதி இல்லையா, அதை படிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் விளங்குது, இன்னொரு தடவை படிக்கணும் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல அப்படியெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இல்ல, ஒரு சில சொற்களில் சொல்கின்றார், எவ்வளவு தெளிவை தருகின்றது பாருங்க. ஒரு சில அடைமொழிகளில் சொல்கின்றார், திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர். இந்த மறைத்தல் தொழில் எதற்குன்னா, நாம திடமுறுவதற்காக, திடமுறுதல் வலுவுறுதல், நாம ஸ்ட்ராங்கா ஆகணும், நாம வீக்கா இருக்கிறோம், ஆமா நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்காக, அதற்காக பண்ணுகின்றார். அந்த மறைத்தல் தொழிலின் நோக்கத்தை எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். என்ன அப்படின்னா, நான் சில முயற்சிகளில் ஈடுபடுகின்றேன், அந்த முயற்சிகளுக்கு பலன் கிட்டுகின்றது, பெரிதும் மகிழ்கின்றேன். என்ன, என்னை நானே வியந்து கொள்கின்றேன். நம்மள மாதிரி முயற்சி பலரும் செய்யறாங்க, ஆனா பலருக்கும் தோல்விதான் கிடைக்குது, ஆனா எனக்கு மட்டும் பாருங்க வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. அப்ப என்கிட்ட ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் இதுல இருக்கணும். நாலு பேர் நண்பர்களும் சொல்றாங்க, ஏதோ இருக்கையா உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கையா, அல்லது இப்படிலாம் முடியாது, எல்லாராலையுமே முடியுது பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. செஞ்சு பாருங்க, ஆமா ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க அப்படின்றது. அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்திலே அந்த முயற்சி செய்கின்றேன், அதுல முன்பு அளவுக்கு சிறந்த ஒரு பலன் கிடைக்கவில்லை. அப்ப எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது, என்ன இது சிறந்த முந்தினா சிறந்த பலன் கிடைச்சது இப்ப அவ்வளவா கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி பாசம் அடுத்த தடவை பார்த்து சொல்லிட்டு பண்றேன். என்ன அப்படின்னா, சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அந்த முயற்சியில் பெரிய பின்னடைவு, பெரிய தோல்வி ஏற்பட்டு விட்டது. என்ன இப்படி நடக்குமா, எவ்வளவு தடவை வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கோம், நம்ம முயற்சிகள்ல இப்ப ஒரு தோல்வியும் கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை முயற்சி செய்தோம், தோல்வி தோல்வி. அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஓடல, ஒரே கவலையில ஆழ்ந்தாச்சு. முந்தைய எவ்வளவு மகிழ்ச்சியில இருந்தோமோ அதுக்கு நேர்மாறா கவலையில ஆழ்ந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்கணும், இதுக்கு முயற்சி பண்ணவா வேண்டாமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறேன். முயற்சியை தொடங்குறேன், சற்றும் எதிர்பாராத விதமாக வெவ்வேறு சூழ்நிலைகள் நன்றாக கூட்டி வைத்து அந்த தொடக்கத்திலேயே பெரிய வெற்றி கிடைத்து விட்டது. அப்ப என்ன ஒண்ணு நடக்கணும்னு சொல்லி நினைச்சு முயலுறோம், அது நடக்கவும் செய்கிறது. முயற்சி செய்வது நடக்காமலும் போய்விடுகின்றது. சிறிதும் நினைத்து பார்க்கவில்லை, நடக்கின்றது. இப்படி பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு வெவ்வேறு விதமான அனுபவங்கள் பெற்று, இந்த வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பல்வேறு வகையான அனுபவங்களையும் பெற்று பெற்று பார்க்கும் பொழுது, நம்முடைய சிந்தனையாலும் நம்முடைய முயற்சியாலும் மட்டும் எல்லாம் நடக்கவில்லை.